ஆக தேவனின் பலியினில் சேருங்களே, இறைவனின் பலியினில் இணைந்திட வாருங்களே. ஆக தேவனின் பலியினில் சேருங்களே. தன்னை தந்தவர், தரணி மீட்டவர், அழைக்கும் குரலினை கேளுங்களே. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, வாழுங்கள் வாழுங்கள் இறை அன்பிலே. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, வாழுங்கள் வாழுங்கள் இறை அன்பிலே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
நற்கனி தராத மரங்கள் அனைத்தும் வெட்டி எறியப்படும் என்கின்ற இறைவார்த்தைக்கிணங்க, நாம் நற்செயல்கள் செய்யவில்லை எனில் கடவுளால், குடும்பத்தால், சமூகத்தால் தூக்கி எறியப்படுவோம் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு முன்வைக்கின்றது. ஆகவே நம்முடைய நற்செயல்களால், ஜப வாழ்வால், அன்பு வாழ்வால், அறச்செயல்களால் கடவுளுக்கும், திரு அவைக்கும், சமூகத்திற்கும், குடும்பத்திற்கும் பலன் கொடுக்கக்கூடிய, பயன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ ஆண்டவருடைய அந்த அருள் வரத்தினை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.
அன்புக்குரியவர்களே, தவ காலத்தின் மூன்றாம் ஞாயிறு திருப்பலி என்று நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். நம்ம நினைக்கக்கூடாது நமக்கு என்லெஸ் சான்சஸ் கிடைக்கும் நம்ம மாறுறதுக்கு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நற்செய்தியில் ரொம்ப அழகாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அத்திமர ஓமையில் தோட்ட உரிமையாளர் கனித்தராத அத்திமரத்தை வெட்டியிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தோட்ட தொழிலாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இன்னும் ஒரு வருடம் வாய்ப்பு கொடுங்க, கொத்தி எரு போட்டு பார்ப்போம், அப்பையும் கனி தரல அப்படின்னு சொன்னால் வெட்டியறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் தான் அந்த அத்திமரம் என்று சொன்னால், நமக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்த்து மனம் மாறுவதற்கான ஒரு அற்புதமான இந்த தவக்காலத்தில் நாம் வழக்கம் போல வாழ்ந்து கடந்து சென்று விட்டோம் என்று சொன்னால், நாமும் ஒரு நாள் வெட்டப்படுவோம் என்பதை மனதில் இருத்தி நாம் செய்த குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி இந்த நேரத்தில் இந்த திருப்பள்ளியில் புனிதத்தோடு கலந்து கொள்ள முயற்சி செய்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவரிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திடக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக.
ஆமென்.
மாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. இறைவா, இரக்க பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றே. எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உமோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1-8 மற்றும் 13-15 முடிய. அந்நாட்களில் மோசே மிதியான் அர்ச்சகராகிய தன் மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீழ்பிளம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவில், ஆப்ரஹாமின் கடவில், ஈசாக்கின் கடவில், யாக்கோப்பின் கடவில் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்பொழுது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்ணால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டின் பாலின் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்றார். மேலும் அவர், நீர் இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாக கூறினார், நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆப்ரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றைக்கும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே.
ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகுழியின் என்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை கொடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார் அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார் அவர் தம் செயல்கள் இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்துள்ளது அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர்
மோசையோடு மக்கள் பாலைநிலத்தில் நடந்திய வாழ்க்கை நமக்கு அறிவுப்புகட்டும் படிப்பனையாக எழுதப்பட்டுள்ளது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இரண்டாம் வாசகம் பிரிவு 10 இறைவார்த்தைகள் 1-4 மற்றும் 10-12 வரை சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டுமென விரும்புகிறேன் நம் முன்னோர் அனைவரும் மேகத்திற்கீழ் வழிநடந்தனர் அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர் அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர் தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள் கிறிஸ்துவே அப்பாறை அப்படியிருந்தும் அவர்களில் பெரும்பாலானோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் தீயவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன்னடையாளமாக நிகழ்ந்தன அவர்கள் சிலர் முணுமுணுத்தனர் இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர் அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்கக்கூடாது அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தையும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன எனவே நாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு
இறைவனுக்கு நன்றி
நாயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கானர் செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1-9 வரை. சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் எழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்மையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தவக்காலம் ரொம்ப கஷ்டமான காலமாக உங்களுக்கு போயிட்டு இருக்குதா அல்லது மகிழ்ச்சியாக போகுதா அப்படிங்கிறத நீங்கள் கருத்தில் கொண்டு சோதித்து பார்க்கணும். நிறைய பேருக்கு இது ஒரு சிறப்பான காலம் அப்படிங்கிறதே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வழக்கம் போல் எல்லா நாட்களையும் போல் இந்த நாட்களும் தான் அப்படின்னு நினைத்தோம் அப்படின்னா நம்ம இந்த நாட்களை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இது தவக்காலம் என்கிற ஒரு உணர்வு ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் போகணும். இந்த தவக்காலம் அப்படின்னா என்ன? பல பேரை நினைத்து கொண்டு இருக்கிறது ஏதோ பாவத்தை கழுவிட்டு நம்ம மீண்டும் பழைய மாதிரி வாழ்க்கைக்குள்ளே போகிறது, இந்த பாவத்தை கழுவி கொள்ளுகிற ஒரு காலம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அது ஒரு உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது முழுமையான உண்மை அல்ல. கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே நம்ம கடந்து செல்ல ஒரு வாய்ப்பு, இன்னும் ஒருபடி மேலே உயர. நமக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது நமக்கு ஆண்டவருடைய கிருபையினால். நீங்கள் நல்ல ஒரு விசுவாசியாக இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறீங்க. இந்த ஆண்டு என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்முடைய அந்த ஆன்மீகத்தை ஆழப்படுத்துதல், அல்லது நம்முடைய குரோயிங் இன் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அருள் நிலையை இன்னும் அதிகப்படுத்துதல். கடவுள் அதை தான் விரும்புகிறாரு. நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இந்த நாட்களில் வாசகங்கள் வழியாக நம்மோடு பேசுகிற ஒரு காரியம். இன்றைய நாளில் 2வது வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், அந்த பல காரியத்தெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்தது இதெல்லாம் கடவுள் காட்டி நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன, இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. அதனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக பவுலடியார் வந்து கொரிந்தியருக்கு சொல்லும்போது நமக்கு சொல்கிறாரு, நிகழ்ந்தவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது, இறுதி காலத்தில் வாழும் நமக்கு அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளது, தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், நம்ம நிறைய நேரம் நமக்கு இந்த ஒரு வசனம் ரொம்ப மனசுக்குள்ளே நிற்கணும். நிலையாக, தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை செய்தி. நம்மலாம் நம்ம தான் கிறிஸ்தவங்களாச்சு, நம்ம தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோமே, நம்ம வீடெல்லாம் சாமி படம் இருக்குது, வண்டியில் காரில் முன்னாடி செலுவை இருக்குது, படம்லாம் இருக்குது. இப்படி நம்ம என்ன செய்கிறோம், நான் கிறிஸ்தவ பேர் வச்சுருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தில் இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு போகிறேன், எவ்ரி திங் இஸ் ஃபைன், எல்லாமே சரியாக தானே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம நிலையாக நிற்கிறோம் என்று நினைத்து கொண்டு நம்ம கீழே விழாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இன்னும் ஆழப்படலை, இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே போகலை அப்படின்னா கடவுள் என்ன செய்வார், நம்மளை வச்சு செயல்பட முடியாத நிலைக்குள்ளே போயிடுவார். அதனால் ஆண்டவர் இப்படி செயல்படாமல் இருக்கிற நிலையை தான் ஆண்டவர் அருவருக்கிறார். ஆகவே இந்த அருமையான நாளில் யோசிப்போம். சாலமணி ஞான நூலில் 7:28 மனசில் எழுதி வைக்க வேண்டிய ஒரு இறைவசனம் இது. சாலமணி ஞான நூல் 7:28 என்ன சொல்லுதுன்னா, ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. பாருங்கள், ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. அப்போ கடவுளுடைய விருப்பம் என்னென்னா, ஞானத்தோடு வாழ அழைக்கிறார். அப்போ எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறதில்ல, ஏதோ உயிர் வாழ்கிறோம், காலையில் எழுந்திரிச்சோம், சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், வந்தோம், போனோம் அப்படிங்கிற ஒரு வெறுமையான ஒரு நிலை. இது உலகம் சார்ந்த பயணம். கண்டிப்பாக நம்ம அந்த உலகம் சார்ந்த பயணத்தை நம்ம விட்டுட்டு வர முடியாது. வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் கடவுளே கடவுளேன்னு கும்பிடணுமா, ஆண்டவர் அதுதான் விரும்புகிறாரா, இல்லை. உலகம் சார்ந்த பயணம் ஒரு புறம், ஆண்டவர் சார்ந்த பயணம் இன்னொரு புறம். இதுதான் ரயில் மாதிரி, ரயில்வே டிராக்ஸ் மாதிரி ரெண்டு பக்கமும் நமக்கு பாதை போய்கிட்டே இருக்கணும், அதில் தான் வண்டி ஓடணும். அப்போ இந்த பயணத்தை நம்ம வந்து மீண்டும் மறுபரிசீலனை செய்து பார்க்கிறது, கடவுள் தன் அன்பை வந்து இப்படித்தான் வெளிப்படுத்துகிறார். தன் பிள்ளைகளோடு பேசி பேசி இன்னைக்கு முதல் வாசகத்தில் ஒரு அருமையான செய்தியை நம்ம பார்க்குறோம். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே அப்படின்னு கடவுள் வந்து அவருடைய பெயரை அறிக்கை செய்கிறார். இருக்கின்றவராக, இது எப்போ நடக்குது, மோசை வந்து அவருடைய மாமனார் வீட்டில் ஆடு மாடுகளை மேய்க்கிற ஒரு பணியில், ஏன்னா எகிப்திலேருந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஓடி வந்துட்டார். இங்கே வந்து அவர் ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒரு வேலையை செய்து கொண்டு அங்கே புலப்பை நடத்தி கொண்டு இருக்கிற போது அவர் முட்புதர் எரியுது. அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். அந்த முட்புதரை வந்து இவர் பார்க்க போகிற போது கடவுள் என்ன செய்கிறாரு, அவருக்கு ஒரு திட்டத்தை வைக்கிறார். இது நிற்கிற இடம் ஒரு ஆசீர்வாதமான இடம் அப்படிலாம் சொல்லிவிட்டு, உன்னை எதுக்கு நான் இப்போது இந்த காட்சியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், என்ன செய்யணும், நீ மக்கள் படும் துன்பத்தை கண்ணால் கண்ட நீ போய் தான் விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்குறாரு, நான் போனேன்னா அவங்க உன் பேர் என்னன்னு கேட்பாங்களே, எந்த கடவுள் ஒன்று பேசினார் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் கடவுள் என்ன செய்கிறாரு, அவருக்கு தன் பெயரை அவர் வெளியிடுறாரு. பாருங்கள், அவர் கேட்குறாரு, உங்கள் மூதாதையர் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசையை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். பாருங்கள், இருக்கின்றவராக இருக்கின்றவர்னா என்ன, முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். அப்போது இதுதான் இருக்கின்றவராக இருக்கின்றவர். ஐ ஆம் ஹூ ஐ ஆம். இது எந்த டென்ஸ்லையும் வைத்து பார்க்க முடியாது. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இது எந்த காலத்துலேயும் நீங்கள் வைத்து பார்த்தாலும் இந்த வசனம் வந்து நிறைவடையக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கடவுளுக்கு பெயர் கிடையாது, அவர் எல்லா காலத்திற்கும் இருக்கிறவராக இருக்கிறவர். இந்த விஷயத்திலேருந்து நம்ம என்ன உணர்ந்து கொள்கிறோம், கடவுள் இருக்கின்றவராக இருக்கிறார், அவர் எல்லா நாட்களிலும் அவர் தான் இருக்கிறார். ஆனால் இதிலிருந்து என்ன நம்ம உணர்ந்து கொள்கிறோம், இந்த மோசேயுக்கு கிடைத்த காட்சி, மோசேக்கு மட்டும்தான் காட்சி கிடைக்குதா, நல்லா யோசித்து பாருங்கள். கடவுள் உங்களோடையும் நிறைய காரியங்கள் வழியாக பேசிகிட்டே இருக்கிறார். நிறைய காரியங்கள் வழியாக கடவுள் நம்மளோட கூட அந்த மீட்பு திட்டத்தை வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறார். இன்றைக்கி கடவுள் நமக்கு இந்த காட்சிகளை எல்லாம் வெளிப்பாடாக வைக்கிறார். கடவுளுக்கு ஒரு பேர் நம்ம சொல்லுவோம், வெளிப்பாடுகளின் தேவன். அவருக்கு இதே போல் இன்றைக்கி இப்போ பேர், அவர் சொன்னது போல் அவர் செயல்படும் விதமாக நம்ம அவருக்கு பேர் வைக்கிறோம். காண்கின்ற தேவன், சுகமாக்குகிற தேவன், யோகவா ரஃபா அப்படிலாம் நம்ம பேர் வைக்கிறோம். எல் ரோயி, எல் ஷடா இப்படிலாம். அவர் என்ன செயல்படுற, எப்படி செயல்படுறாரோ அதை வைத்து அவருக்கு பெயர் கொடுக்குறோம். அப்படி வந்த ஒரு பெயர் என்னென்னா, வெளிப்பாடுகளின் தேவன், காட் ஆஃப் ரெவலேஷன். அப்போ கடவுளுடைய பெயர் ஒன்றுன்னு சொன்னோம்னா நிறைய பேரில் இது ஒரு பெயர். அப்போ அவர் எதுக்கு இப்படி வச்சுருக்குறோம், அவர் ரிவீல் பண்ணுறாரு மோசேக்கு, ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, இவங்களுக்கு எல்லாம் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினவர். இன்றைக்கி உங்களுடைய பெயரை சொல்லி பாருங்கள், இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த லைனில் கடவுள் உங்களையும் நிற்க வச்சிருக்கிறாரு. எவ்வளோ பெருமையான விஷயம் பாருங்களேன். அப்போ இந்த கடவுள் நம்மளை இந்த திட்டத்தில் நிற்க வச்சிருக்கிற கடவுள் நம்மளுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பாரா? உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. இந்த தவறு நாட்கள்லாம் இந்த வெளிப்பாட்டை உணர்கிற நாட்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ இந்த தவத்தை வைத்து இந்த தவத்தில் என்ன செய்கிறோம்? தவ ஒரு சகோதரி கேட்டாங்க, தவம்னா என்ன? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். தவம்னா என்ன? ஜபம், தபம், தானம், தர்மம் அப்படிங்கிறோம். ஜபத்தில் நம்ம ஆரம்பித்து தவத்துக்குள்ளே போய் அதை தர்மமாக வெளிப்படுத்தணும். தவத்துக்குள்ளே நம்ம என்ன செய்கிறது? உட்காந்துக்கிறது இல்லை, அது வெளிப்படுத்துறது. இன்றைக்கி நிறைய சேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா காட்டில் போய் உட்காந்திப்பாங்க, தவம் இருக்கிறாங்க. அது கடவுள், அதனால் என்ன பயன்? கடவுள் அதனால் அந்த தவத்தையெல்லாம் நம்மகிட்ட கேட்கல. நம்ம தவம் அப்படிங்கிறது மனிதர்களோடு இருந்து நம்ம தவம் செய்கிறது. ஊருக்குள்ளேயே இருந்து, குடும்பத்துக்குள்ளே இருந்து நீங்கள் என்ன செய்யணும்? தவ முயற்சியே செய்யணும். அன்பு செய்கிறது, உடல் உறுத்தல் செய்கிறது. ஒரு காரியம், நம்ம ஒரு விருப்பமான உணவை நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம சாப்பிடாமல் அதை எடுத்து வேறொருத்தருக்கு கொடுப்பது. இதுதான் தவத்தினுடைய தவ. அந்த ஜபத்தில் தான் இந்த தவம் வர முடியும், இந்த தவத்திலிருந்து தர்மம் வர முடியும். இதுதான் மூன்று தொடர்புடைய காரியங்கள். அப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம செய்ய சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அமைதியாக இருங்க, தொலைக்காட்சியை மூடுங்க, இந்த தவ நாட்களில் டிவி பார்க்காதீங்க, ஏதோ நியூஸ் பார்க்கணுமா பார்த்துக்கிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் நிப்பாட்டுங்க. இந்த சீரியல் பார்க்குறது, இந்த மாதிரி கண்ட பாடல்களை பார்க்குறது, பிள்ளைங்கள்லாம் வந்து செல்ஃபோன் அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கிறது, கண்டதையும் அவங்க உள்ளே போஸ்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு மனசை வந்து குழப்புறது. இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இது உள்ளலாம் இருக்குது. அதனால தான் நாங்கள் இதை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ சில பேர் நம்ம ஃபோன் கால் சில பேர்கிட்ட பேசுவோம், அவங்கக்கிட்ட பேசினா நமக்கு வந்து ஒரு சில ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியாதுன்னா அவங்களோட பேசாதீங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கடவுளுக்கு முன்னாடி ஒடுக்கி வாழும்போது இந்த தவ நாட்களில் நிறைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். எதற்காக உன்னைய படைச்ச ஆண்டவர், நம்மளுக்கு என்னத்துக்காக நம்மளை படைச்சாரு அப்படிங்கிறத வெளிப்படுத்துவார். இந்த வெளிப்பாடுகளினுடைய நாட்களாக இது இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் நமக்கு நிறைய விஷயத்தை அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். எதற்கு வெளிப்படுத்துகிறார் கடவுள்? நம்ம கனி கொடுக்கணும். அதை தான் நற்செய்தியில் நம்ம பார்த்தோம். கனி கொடுக்கணும். எப்படிப்பட்ட கனி பாருங்கள், இயேசு சொல்கிறாரு, இவங்கெல்லாம் செத்து போனாங்க, பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான். அவர்கள் கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் அடுத்தது சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் மனமாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறே அழுவீர்கள். சிலோவாமில் கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடிந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன், மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழுவீர்கள். அப்போது இறந்தவங்கள்லாம் இதனால தான் இறந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நீ ஒழுங்காக இல்லைன்னா நீ அப்படித்தான் சாவேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு கடவுள் என்ன செய்கிறாரு? பின்னாடி வந்து அதனுடைய அர்த்தத்தை நமக்கு வைக்கிறாரு. திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் ஒருவர். அதில் வந்து அவர் என்ன செய்கிறாரு? கனியை தேடிய பொழுது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் நான் கனியை தேடுகிறேன், காணவில்லை. எனவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை வெட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். இதோடு நற்செய்தி முடியுது. இவன் பைபிளில் கூட நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்க வெட்டினாங்களா இந்த மரத்தை, விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லப்படலை. இப்போ இந்த மரம் அப்படிங்கிறது எது? நீங்களும் தான், நீங்களும் நானும் தான் இந்த மரம். ஆண்டவர் நம்மளை தான் இந்த மரத்தை போல் நட்டு வைத்தார். இங்கே அத்தி மரம், இப்போ நம்ம வீட்டில் ஒரு வேப்ப மரம் வைக்கிறோம், நம்ம வீட்டில் ஒரு தென்னை மரம் வைக்கிறோம், ஒரு கொய்யா மரம் வைக்கிறோம். அப்போ எல்லா காரியமும் ஒரு திட்டத்தோடு வைக்கப்படுகிறது. ஒரு சில மரங்களை நிழலுக்காக வைக்கிறோம், ஒரு சில மரங்களை கனிகளுக்காக வைக்கிறோம். அப்போ அந்த கனியை அது கொடுக்கலை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? வெட்டி போட்டுருவோம். இதுதான் இந்த இடத்துல செய்தாங்க. ஏன் அந்த இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கு? இதை பிடுங்கி போடு, இதை ஏன் போட்டு, இது ஒரு பூவும் பூக்க மாட்டேங்குது, இந்த செடியை கடை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பாருங்கள், உடனே அதை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ கடவுள் நம்மக்கிட்ட கேட்குறாரு, ஒரு செடி, ஒரு கொடி, ஒரு மரம் தன் திட்டத்தை நிறைவேற்றலை அப்படின்னா நீ என்ன செய்கிற? அதன் மீது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைக்கிற, ஒரு நீதி தீர்ப்பணி வைக்கிற. இது வாழ தகுதி இல்லை. ஏன்னா நான் எந்த காரியத்திற்காக இதை நட்டு வைத்தேனோ அதை அது செயல்படுத்தலை, அதனால் இது வாழக்கூடாது இந்த இடத்துல, இது தேவையில்லை அப்படின்னு அதை என்ன செய்கிற? நீ அழிக்கிற. இப்போ கடவுள் நம்மக்கிட்ட கேட்குறாரு, அதே போல தானே, நானும் உன்னை ஒரு திட்டத்தோடு இந்த ஊரில் படைத்தேன், இந்த உலகத்தில் நானும் உன்னை நட்டு வச்சேன், ஒரு மரம் மாதிரி நீ கனி கொடுக்கணும்னு சொல்லி தானே. அப்போ நீ கனி கொடுக்கலன்னா உன்னை நான் வெட்டிடவா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நீ அந்த திட்டத்தை தானே வைக்கிற, அது மேலே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீ வைக்கிறீல்ல, அதே ஜட்ஜ்மெண்ட்டை நான் உனக்கு வைக்கவா அப்படின்னு கேட்குறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கி இந்த கேட்குற கேள்விகள் எல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். யோவான் நற்செய்தி 15:16 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், நீ என்னை தெரிந்து கொள்ளல், நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் எதற்காக தெரிந்து கொண்டேன்? நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். எதற்காக கடவுள் கேட்டோனே கொடுக்குறாரு? வாங்கிக்கிட்டு அப்பாடா நிறைவாக இருக்குது அப்படின்னு போய் உட்காந்துக்கிறதுக்கா? இல்லை, கடவுள் கொடுக்குறாருன்னா உடனே நீ என்ன செய்யணும், ஏன் ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தாரு? இப்போ இன்றைக்கி ஆபிரகாமுக்கு கடவுள் மோசேக்கு கடவுள் என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. எதுக்கு கொடுக்குறாரு? இந்த குச்சியை தூக்கி போட்டவனே பாம்பா மாறுது, நீ இப்படி அதை ஒரு குச்சியாக மாறுது, இதை கொண்டு வச்சுன்னா எல்லாம் மாறும் அப்படின்னு கடவுள் அந்த குச்சி கையில் வச்சுருந்த மோசையை வச்சுருந்த குச்சிக்கு கோளுக்கு வந்து அவர் வந்து வல்லமை கொடுக்குறாருன்னா எதுக்கு அவர் இவ்வளோ வல்லமையாக அந்த மோசைக்கு கொடுக்கணும்? வேறு யாரும் தூக்கி போட்டால் அது வந்திருக்காது, மோசை போடும்போது தான் வருது. ஏன்? கடவுள் அது ஒரு திட்டத்தோடு கொடுத்தாரு. எகிப்தில் போய் என் மக்கள் கண்ணீரை நான் பார்த்துறேன், அவங்கள விடுவிச்சு நீ வெளியில் கொண்டு வரணும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம இதை புரிந்து கொள்ளணும். கடவுள் இன்றைக்கு நமக்கும் கூட பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். அது பண ஆசீர்வாதமாக இருக்கலாம், பொருள் ஆசீர்வாதம், பேசுகிற ஆசீர்வாதம், ஒரு சிலருக்கு ஆற்றுப்படுத்துகிற ஆசீர்வாதம், தூயாவினுடைய வரங்களால் ஆசீர்வாதம், கனிகளால் ஆசீர்வாதம், படிப்பு அறிவுங்கிற ஆற்றலால் ஆசீர்வாதம், புத்தி கூர்மையினால் ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்தி காசு பணமாக மாற்றிட்டே இருக்கிறோம். அது வயிறே உலகம் அப்படின்னு பார்க்குறவங்க, காசு பணம் இதில் ஏதாவது குறைஞ்சிச்சுன்னா உடனே போய் ஒரு மந்திரவாதிட்டு போகிறது, ஏதாவது ஒரு தகடு, ஒரு காய தாயத்து, ஏதாவது பாருங்கள். ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகி இது என்னன்னு தெரியல. என் பிள்ளை படிச்சிச்சு, வேலை கிடைக்க மாட்டேங்குது, போய் எங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வா. பாருங்கள், இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம மந்திர தந்திரங்கள் மத்தியில் நம்ம ஓடிக்கிட்டுருக்கோம். என் குருக்கள்கிட்ட ஜெபம் பண்ண வர்றது கூட பார்த்திங்கன்னாக்க ஒரு விதமான உலகம் சார்ந்த ஒரு தேடலுக்குள்ளே தான் நிறைய பேர் வரதை நாங்கள் பார்க்குறோம். அதெல்லாம் எங்களுக்கு கவலையாக இருக்குது. யாராவது ஆவிக்குரிய கனிகள் எனக்கு வேணும், எனக்கு ஆவிக்குரிய வரம் வேணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு வராங்களான்னா ரொம்ப ரேர். எங்களை அது மாதிரிலாம் எங்களால் பார்க்கவே முடியல. ஃபாதர் எனக்கு ஞானம் வேணும், எனக்காக ஜெபிங்க அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா? ரொம்ப ரேர், ரொம்ப அதிக, ரொம்ப கிடைத்தற்கரிய நபர்களை தான் அப்படி பார்க்குறோம் நாங்கள். அதிகப்படியாக எங்கள் கிட்டே ஜெபிக்க வரவங்க யார்? நோயாக இருக்குது, நோயிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு கல்யாணம், பாருங்கள் எல்லாமே உலகத்தரமான எண்ணங்கள் பாருங்களேன். இது தேவையில்லைன்னு சொல்லலை, கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ எப்போ கொடுப்பார் இதெல்லாம்? நீ ஆண்டவருக்கு வேலை செய்கிறேன்னு சொல்கிறியா, ஆண்டவருக்காக நான் ஓடுறேன்னு சொல்கிறியா, அப்போ கொடுப்பார். அப்போது ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ கடவுள் தெரிந்து கொண்டவரை தெரிந்து கொள்ளாமல் உன்னை நீ போய் உலகத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா அவர் எப்படி உதவி செய்வார்? அப்போ உலகத்தோட போராடுகிற பிள்ளைகள் உலகத்தோடையே போராடிட்டே இருப்பாங்க. தன் பிள்ளைகளுக்காக உழைப்பாங்க, அப்புறம் அந்த பிள்ளைகளுக்காக உழைப்பாங்க, போராட்டமே வாழ்க்கையாகி கடைசியில் நம்ம பொட்டிக்குள்ளே போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம், நிறைவில்லாத ஒரு பயணம். இதைத்தான் நிறைய பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்தியாக ஆண்டவர் சொல்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், இதோ இன்னும் ஒரு வருஷம் நான் விட்டு வைக்கிறேன். கடவுள் இந்த சாய்ஸை நமக்கும் கொடுக்குறார். இந்த ஆண்டு 2022 நம்ம பார்த்துருக்குறோன்னா நம்ம உணர்ந்து கொள்ளணும், கடவுள் நம்மளை ஒரு வருஷம் விட்டு வச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் அடுத்த அடி நம்ம மேலே உழுவுறதுக்கு முன்னாடி நம்ம சுதாரித்து கொண்டு கடவுளுடைய காரியம் எது, உயர்ந்தது எது, அதை தேடுவது. அப்போ ஆண்டவர் இதுக்கு தான் இந்த நாட்களில் நம்மளோட பேசுகிறாரு, நம்மளை வழி நடத்துகிறாரு. அப்போ பிள்ளைகளுக்கு நம்ம சரியானதை கொடுக்குறோமா? யோசித்து பாருங்கள். பெற்றோர்கள், மரம் தன் கனியில் இருந்து அறியப்படுகிறது. இப்போ நான் தான் மரம்னா என்னுடைய வார்த்தை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல், இதிலிருந்து நான் யார் என்று அறியப்படும். குடும்பத்தில் இன்னொரு ஸ்டெப் அதிகமாக போகலாம். பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து நம்ம சொல்லிடலாம் அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்ட்டு. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறாரு. பாருங்கள், ஆண்டவர் வந்து திருத்தூதர் பவுல் வழியாக நம்மளோட 2வது வாசகத்தில் பேசும்போது சொல்கிறாரு, கடலை கடந்து சென்றனர், மேகம், அவங்க மேகத்தாலும் கடலாலும் அவங்க என்ன செய்தாங்க, திருமுழுக்கு பெற்றாங்க, ஆன்மீக உணவை உண்டனர், கல் பாறையிலிருந்து அவங்க தண்ணீர் குடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பெருமா ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி வைக்கிறாரு பாருங்கள், இதெல்லாம் இந்த கல்லாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாரு பாருங்களேன். இப்படி நம்ம சொன்ன எல்லாமே ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள், கிறிஸ்துவே அப்பாறை. அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பான்மையானோர் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கவில்லை, பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்போ இந்த உலகம் வந்து பாலை நிலத்தினுடைய அடுத்த பகுதி தான் இந்த உலகம். இப்போ கடவுள் உருவாக்க போகிற அந்த பாலை நிலத்திலிருந்து கடவுள் வந்து ஒரு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை முன் வச்சார். அப்போ அந்த தேசத்துக்குள்ளே யார் போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் அவங்க எல்லாம் பயணித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ யாரெல்லாம் கடவுளுடைய திட்டத்துக்குள்ளே நிற்கலையோ அவங்கள எல்லாம் கடவுள் என்ன செய்தார், அடித்து நொறுக்கினார், காலி பண்ணிட்டு ஒரு புதிய இனத்தை அந்த அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அதே மாதிரி கடவுள் ஒரு புதிய தேசத்தை அடுத்தது உருவாக்க போகிறார். இப்போ நம்மளாம் வாக்களிக்கப்பட்ட தேசமாக இருக்கிற இந்த பூமியில் வந்து நம்மளாம் இப்போ உட்காந்துட்டோம். இப்போ இந்த பூமிக்குள்ளே வாழுகிற நாம் யாரெல்லாம் கடவுளுக்கு உகந்ததை பார்த்து பார்த்து செயல்பட்டு நம்ம ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியோடு பயணித்து நம்ம வெற்றி அடைகிறோமோ அவங்க மட்டும்தான் அடுத்த உலகம் ஆண்டவர் வாக்களித்து வைத்திருக்கிற ஒரு புதிய உலகத்துக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். உயிர்த்த இயேசு உயிர்த்த உடலோடு இறங்கி வந்து நமக்கு முன்னாடி நின்று அந்த உடலையும் காட்டிகிட்டு போயிட்டார். இந்த உடலோடு தான் உன்னை நான் தூக்கிட்டு போகிறேன். அப்போ நமக்கும் என்ன செய்வார், எசேக்கியேல் நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது போது உலர்ந்த எலும்புகளின் மீது அவருடைய ஆவியை வைக்க போகிறார். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற போகிறது. கடவுளுக்கு வந்து எல்லாமே பாசிபிள். பாருங்கள், எப்பயோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிற அகழ்வாராய்ச்சியில் டாய்லெட்டில் கிடைக்கிற ஒரு டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டாய்லெட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு இதிலிருந்து அவங்க ஜீன்ஸை கண்டுபிடிச்சி அதிலிருந்து இந்த உருவம் இப்படி தான் இருந்திருக்கணும், இந்த இதில் இருக்கிற ஜீன்ஸில் வரக்கூடிய மனுஷன் இப்படி தான் இருந்திருக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவியல் உயர்ந்திருக்கிற ஒரு நேரத்தில் கடவுளுடைய அறிவு எவ்வளோ உயர்ந்தது. அவரால் செய்ய முடியாத அந்த மண்ணில் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மண்ணாக கிடப்போம், அந்த மண்ணிலிருந்து அவர் என்ன செய்வார், நம்மளை உயிர்த்தெழ செய்வார் கண்டிப்பாக. இன்றைக்கி அதனால் நம்ம ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள், அந்த பாலைவனத்தில் என்ன நடந்துச்சோ அதை மனசில் வச்சுக்கோ. அதை தான் பவுலடியார் இன்றைக்கி நமக்கு காட்டுறாரு, தீயனவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல அவர்கள் நாமும் இராதவாறு. அப்போ இந்த தவக்காலத்தில் நம்மளை வந்து செட் அப்பார்ட்டுன்னு சொல்கிறோம். உலகமெல்லாம் எல்லாரும் ஓடுறாங்க, நானும் அப்படி தான் ஓடுறேன், இல்லை, கடவுள் நம்மளை அதுக்கு தான் தேர்ந்தெடுத்தார். நீ என்னை தேர்ந்தெடுக்கலை, நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்தேங்கிறார் இல்லையா. அப்போ கடவுள் என்னை எதுக்காக தேர்ந்தெடுத்தார், அப்போ அடுத்தவங்க ஓடுறாங்களா ஓடலையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க, என் பிள்ளை வந்து என் மகள் வந்து சொல்கிறத கேட்கவே இல்லை ஃபாதர், அவருடைய வாழ்க்கையை வந்து அவள் வந்து தாறுமாறாக வாழ்கிறா அப்படின்னு ஒரு சகோதரியினுடைய குமுறலை நாங்கள் பார்க்குறோம், ஒரு தாயினுடைய குமுறல் அது. அப்போ அந்த மகள் என்ன என்ன சொல்கிறா, என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் ஷீ இஸ் ரைட், பட் ஷீ இஸ் நாட் ஆல் த டைம் ரைட். அவங்களோட உலகத்தின் பார்வையில் ஷீ இஸ் ரைட், ஷீ இஸ் ட்ரைங் டு, என்ன உலகம் இன்றைக்கி வெளிநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா டோன்ட் டிஸ்டர்ப் யுவர் சில்ட்ரன். ஆனால் இது கடவுளுடைய பார்வையில் இது சரியான ஃபார்மேஷன் கிடையாது. வெளிநாட்டில் குழந்தை அடிக்கக்கூடாது, அடித்தா உடனே கேஸு. ஒரு தாய்க்கு ஒரு தந்தைக்கு உண்மையான தாய்க்கு தந்தைக்கும் குழந்தைய அடித்து வளர்க்கணும், ஏன்னா சரியானதை சொல்லிக் கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு. அப்போ பாருங்கள், இப்போ இந்த குழந்தைகளுக்கு எது சரி எது தவறு உலகம் காட்டி கொடுக்கறது இல்லை. உலகம் அவர்கள் வாழ்வதற்காக எல்லாத்தையும் அவங்களுக்கு சாதகமாக மாற்றி கொண்டுறாங்க. ஒரு கருத்தியலை நான் வெளிநாட்டில் போய் பதிவு செய்த பொழுது அங்கே பார்த்து கொண்டிருந்த ஒரு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மகள் வந்து சொல்கிறா, ஹவ் கேன் யூ சே திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அவங்க அரசாங்கம் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குது, நோ திஸ் இஸ் நாட் ராங், திஸ் இஸ் ரைட், இட்ஸ் ரிகார்டிங் செக்ஷுவலிசம், செக்ஷுவல் மேட்டர். நம்மளுடைய அந்த செக்ஸ்லேயே நிறைய பிரச்சனை வந்துடுச்சு. அப்போது அதில் ஒரு விஷயத்தை நான் பகிரும் பொழுது ஒரு மகளால் ஏற்றுக்கொள்ள முடியல, ஏன்னா அரசாங்கம் இப்படி தான் சொல்லுது, எவ்ரி திங் இஸ் ரைட் அப்படிங்குது. ஆனால் பைபிள் எவ்ரி திங் இஸ் நாட் ரைட்டுங்குது, தட் இஸ் அ ரிஃப்ட் பிட்வீன் பைபிள் அண்ட் த வேர்ல்டு. அப்போது நாம் பிள்ளைகளை உலகம் சார்ந்த அறிவில் கூட்டிகிட்டு போகிறதில்ல. இல்லை, அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்ம எந்த விதத்துலையும் யாரையும் பழித்துறைக்கவோ கிளைத்தள்ளவோ நம்ம வந்து அழைக்கப்படலை. ஆனால் கடவுள் எதை சரின்னு சொல்கிறாருங்கிறத புரிந்து கொண்டு நம்ம செயல்பட அழைக்கப்படுறோம். எல்லாம் சரியாக இருந்தால் ஆண்டவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ ஆண்டவர் இப்படி தான் சிலுவையில் ஏறினார், பார்க்குறோமே சிலுவை சாவை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று. இப்படி தான் போய் நான் மக்களை காப்பாற்றணும்னு கடவுள் விரும்புகிறாருனா இப்படி தான் வாழணுங்கிற வழிமுறையும் இருக்கிறது. கேட்குறாரு கெட்சமணி தோட்டத்தில், தந்தையே உங்களுக்கு சித்தம்னா இந்த துன்பக்குலம் என்னை விட்டு அகலட்டும், வேறு ஏதாவது வழி இருந்தால் பார்த்து சொல்லுங்களேன் அப்படி தான் கேட்குறாரு. ஆனால் தந்தை வாயை திறக்கலை, வேறு வழியே இல்லை, இது தான் வழி. பாருங்கள், கடவுள் மகன் வழியாக வெளிப்படுத்தப்பட விரும்பிய ஒரு காரியம் இது தான். அதனால தான் நமக்கும் இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் எல்லாருமே அறிய வேண்டிய ஒரு விஷயம், எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துட்டு ஆண்டவர்கிட்ட போயிடலாம், இல்லை, கடவுள் இரக்கத்தின் தேவன், ஒரு நாள் நீதியின் தேவனாக வரப்போகிறார். நீதியின் கனியை மரத்தில் போய் நீ இரக்கத்தின் கனியை பார்க்க முடியாது. அத்தி பழத்தினுடைய மரத்தில் போய் யாராவது போய் ஆப்பிள் பழத்தை பார்ப்பாரோ, பார்க்க முடியுமோ, முடியாது. தென்னை மரத்தில் போய் கொய்யா பழத்தை பார்க்க முடியுமா, கொய்யா மரத்தில் போய் தென்னை மரத்தை தேங்காயை பார்க்க முடியுமா, அதே போல தான் நீதியின் தேவனிடத்தில் இரக்கத்தை நீ பார்க்க முடியாது. இப்போவே இரக்கத்தின் தேவன் நம்ம கூவி அழைக்கிறாரு, அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. திருத்தூதர் பவுல் அப்படித்தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. பாருங்க அவர் சொல்கிறாரு, பாருங்க, அவர்கள் சிலர் முணுமுணுத்தினர், இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர், அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, உன் துன்ப நேரம் சோர்ந்து விடாத, நீ துன்பத்தை கடந்து ஓடாத, பயந்து ஓடாத, நான் உன்னோட இருக்கிறேன். உன் குடும்பம் சரியான ஒரு விதத்தில் வாழ முடியலையா? உன்னால் என்னுடைய துன்பத்தை சிலுவையை தூக்கி கொண்டு சுமக்க முடியலையா? என்னிடத்துல மன்றாடு, நான் உனக்கு பலன் கொடுப்பேன். ஆண்டவர் பலன் கொடுக்குறாரு. இதோ ஆண்டவர், இதோ அவர் நமக்காக சிலுவையை தூக்கிக்கிட்டு போக மாட்டார். உன் சிலுவையை நீ தான் தூக்கிக்கிட்டு வரணும். என்னை பின்பற்ற விரும்புறியா? உன் சிலுவையை தூக்கி கொண்டு வா. அப்போ என் சிலுவை எது? ஒரு குருவாக இருக்கிற எனக்கு எது சிலுவை? என் தனிமை சிலுவை. இதோ ஆண்டவர் கொடுக்குற சிறப்பு பணிகளை எடுத்துக்கொண்டு ஓடுறது எனக்கு சிலுவை. இப்படி நேரம் ஒதுக்கி இதோ இந்த பணிகளை இப்படி செய்வது எங்களுக்கு சிலுவை. காலையில் ஒரு பூசை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம விசாரி படுத்து கிடக்கலாம், அது எனக்கு மகிழ்ச்சி, உடல் சொல்லுகிற மகிழ்ச்சி அதுதான். ஆனால் எதிர்த்து ஓடு. ஆண்டவர் சொல்கிறார், எனக்காய் ஓடு, நீனு கல்வாரி மலை வலைக்கு ஓடு. நான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், எல்லாரும் ஓடுறீங்க, நிறைய பேர், நிறைய மக்களை நான் பார்க்குறேன், ஆண்டவருக்காக உழைக்கிற பிள்ளைகள் எங்கிருந்தோ எங்களிடத்துல ஓடி வந்து நீங்கள் உதவி செய்கிறீங்க. எங்கிருந்தோ அந்த தியான இல்லம் நல்லா நடக்கணும்னு சொல்கிறீங்க. எங்கிருந்தோ ஒரு ஒரு தியான இல்லத்துக்கு நீங்கள் அங்கிருந்து ஃபண்டிங். ஒரு சகோதரர், ஒரு சகோதரி சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உதவி செய்துகிட்ருக்குறோம். பாருங்கள், கொரோனாவில் இறந்து போன தாய் தந்தையர்களுக்கு விடுபட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் உதவி செய்கிறோம். பாருங்கள் ஹவு காட் இஸ் ஜெனரேட்டிங் குட் பீப்புள். பாருங்கள், நல்ல உள்ளங்களை தூண்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஜாக்கிரதையாக இருக்கணும், நாம் அந்த கூட்டத்துக்குள்ளே நிற்கணும். ஏதாவது செய், ஆண்டவர் சொல்கிறாரு, கனி கொடு. நீ சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. இந்த உடலாகிய இந்த அமைப்பு பாருங்கள், ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு உறுப்பும் பேசி வேலை செய்துகிட்டே இருக்குது. நம்ம தலையிலிருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை வேலை செய்யுது. ஒரு தலையில் இருக்கிற ஒரு முடி கீழே விழுந்துடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு ஃபாதருக்கு அப்படித்தான், முடி கீழே விழுவுதுன்னு ரொம்ப கவலைப்பட்டார். ஒரு சாமியாருக்கே அந்த கவலை வருதுன்னா சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கவலை இருக்கும். இப்போ பெண்கள்லாம் சொல்லுவாங்க, ஃபாதர் கொத்து கொத்தாக முடி வருது, ஃபாதர் முடிதானம்மா மொட்டையானா பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு முடி விழுததே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. பாருங்கள், அப்போ இந்த உடலினுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கணும். அப்படின்னா ஆண்டவர் இந்த திருச்சபைக்குள்ளே எவ்வளவு செயல்பாடுகளை ஒழித்து வச்சுருக்கிறாரு. பாருங்கள், இன்றைக்கி பிசாசு என்ன செய்கிறாரு தெரியுங்களா? அதெல்லாம் வெளியில் எடுக்கிறான். கிட்னி உனக்கு வேண்டாம், உனக்கு என்னது கல்லீரல் வேண்டாம் அப்படின்னு எடுத்துகிட்டா விட்டுடுவீங்களா? இங்கே ஒரு பாட்டி இருக்கிறாங்க, நான் சும்மா நகைச்சுவையாக கேட்பேன், பாட்டி சும்மா தானே உட்காந்துருக்குற, ஒரு கிட்னி கொடுத்தா என்ன, அருங்குடைய கட்டி எழுப்புறதுக்கு ஏதாவது உதவியாக இருக்குமே அப்படின்னு அந்த அம்மா ஐயோ என்னை விட்டுடுங்க அப்படின்னு ஓடும், பயந்துக்கிட்டு ஓடுவாங்க. நம்ம இனிமேல் உண்மையாக அவங்க கிட்னி எடுக்க போகிறோம் நினச்சிட்டு ஓடுவாங்க. நம்ம யார் கிட்னி எடுக்கிறதுக்காக இல்லை இங்கே. அப்போ பாருங்கள் பிள்ளைகளே, கடவுள் இந்த உடலாகிய இந்த திருச்சபைக்குள்ளே தான் நம்மளை ஒழிச்சு வச்சுருக்கிறார். இன்றைக்கி இதெல்லாம் பிசாசு என்ன செய்கிறான், உடைக்கிறான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பணியை, ஒரு பக்கம் இந்த பணி, இப்படி எவ்வளோ பணி நடந்துகிட்டு இருக்கு. அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பிசாசு சொல்லி கொடுக்குறான், நீ பைபிளை வாசி, விசுவாசி, ஓரமாக உட்காந்துரு, ஆண்டவர் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவார். தயவு செய்து ஏமாந்து போயிடாதீங்க. நிறைய திருச்சபைகள் இதை தான் சொல்லி ஏமாத்திட்டுருக்கிறாங்க. நிறைய திருச்சபைகள், கத்தோலிக்க திருச்சபையில் எண்ணிலடங்காத பணிகள் நடந்துகிட்டே இருக்குது. எங்கே திரும்பினாலும் ஒரு சட்ட ரீதியான பணி, ஒரு வழக்கு, சட்டம், அந்த மாதிரி கோர்ட்டு கேஸ், அரசாங்க பணி, அரசியல் சமூகத்தில் பணிகள் நடக்குது, அநாதைகளுக்கு ஒரு பணிகள் நடக்குது, முதியோர்களுக்கு ஒரு பணி நடக்குது. நமக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டை சொல்கிறோம். இதை இன்னும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பணி, எல்லா மதத்தினரையும் கூட்டு வச்சு இன்டர் ரிலீஜியஸ் டயலாக்னு அது ஒரு பணி நடந்துகிட்ருக்குது. ஏன் எல்லா சகோதரர்கள் வாங்க அப்படின்னு பாருங்கள், எத்தனை விதமான பணிகள் ஆண்டவர் இத்தனை பணிகளுக்கு மத்தியில் செயல்படுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறாரு. ஆனால் இங்கிருந்து வெளியில் ஓடுற பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அங்கே போய் ஒன்றுமே இல்லை, அருள் அடையாளம் இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை, வெறுமை மட்டுமே இருக்கிறது. அங்கே உட்காந்துக்கிட்டு நான் வேதத்தை வாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்வார், ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டவெல்லாம் நரகத்துக்கு தான் போகிறேன், ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுவோரெல்லாம் இறையாட்சிக்குள்ளே போகிறதில்லை, செயல்படுவோரே. ஆண்டவர் நம்மளை செயல்பாட்டுக்கு அழைக்கிறார் பிள்ளைகளை. இந்த தவக்காலம் என்பது நம்மை அறிந்து அந்த செயல்பாட்டுக்குள்ளே போகிறது. பிசாசு என்ன செய்வான், உனக்குள்ளே இருக்கிற சில கஷ்டங்களை பார்த்து பார்த்து உன்னை முணுமுணுக்க வைப்பான். இது இல்லை, இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் எதுக்கு முணுமுணுத்தாங்க, சாப்பாடு இல்லைன்னு முணுமுணுத்தாங்க. ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்தாரு, ஐயோ இந்த மண்ணா வந்துட்டு ஓட்டிடுதுப்பா, இதுப்பா இது வந்து அடுத்த நாள் எடுத்து வச்சா வீணா போயிடுது, முணுமுணுத்தாங்க. இந்த மோசை வந்து எங்களை கொள்றதுக்கு இப்படி கூட்டிட்டு வந்தியா, தண்ணி கிடைக்கல. உடனே பாறை அடிச்சு தண்ணி கொடுத்தாரு. பார்த்துட்டாவது உணர்ந்துக்கணும், இன்னும் அவங்க கல் மனம் வந்து பாறையாக இருந்தது. எதுக்கு பாறையிலேருந்து தண்ணி ஆண்டவர் கொடுக்குறாரு, உன் உள்ளம் இப்படி தாண்டா இருக்குது அப்படின்னு காட்டுறாரு. மண்ணிலேருந்து தானே தண்ணி வரணும், பாறையிலேருந்து எப்படி தண்ணி வருது பாருங்க. ஆண்டவர் காட்டுறாரு, உன் உள்ளமும் பாறை போல் கடினமாக கிடைக்கிறது. அப்போ கூட அவங்களுக்கு உணர முடியல. அடுத்த கட்டம் முணு முணுக்கிறாங்க, கறி இல்லை. பாருங்கள் அவங்க கறியை கொடுக்குறாரு, கறி அடித்து நல்லா தின்ன பிற்பாடு பல்லில் ஓட்டியிருந்த அந்த கறி துகள்களிலிருந்து வியாதிகள் வந்து அநேகர் மடிந்தார்கள். பாருங்கள் முணு முணுப்பது கடவுளுக்கு விருப்பம் இல்லை. உன் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குதா, ஆண்டவர்கிட்ட கரமுயர்த்தி போராடு, அந்த துன்பத்தை தாங்கு, விட்டுட்டு ஓடாத. ஆண்டவர் விட்டுட்டு ஓடுறதுக்காக உன்னை கூப்பிடல. கணவன் பிரச்சனையா, மனைவி பிரச்சனையா, பிள்ளைகள் பிரச்சனையா, நீ பணி செய்கிற இடம் பிரச்சனையா, ஊழியம் செய்கிற இடம் பிரச்சனையா, போராடு. ஆண்டவர் அந்த போராட்டத்துக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு. ஆண்டவர் போராடி வெற்றி அடைந்தவர், விட்டுட்டு ஓடினவர் இல்லை. சிலுவையை தூக்கி கொண்டு கல்வாரி மலைக்குள்ள ஏறினார். ஆண்டவர் இதுக்கு தான் நம்மளை அவருக்கு பின்னாடி அழைச்சிருக்கு. நான் உங்கள் நீ என்னை தேர்ந்தெடுக்கலை, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். இந்த சிந்தனையோடு இந்த தவக்காலத்தில் பயணித்து பாருங்கள். இன்னும் திட்டமிடாமல் எந்த விதமான உணர்வும் இல்லாமல் பயணிக்கிற பிள்ளையாக இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த தவக்காலத்தில் நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்த்து ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களை கரம்பிடித்து வழி நடத்துவார். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்ப